நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பண்பலை ஒலிபரப்பு 107.4.
விவசாயி விவசாயி.
வணக்கம் நண்பர்களே. சுய உதவிக்குழு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அழகா செயல்பட்டு வருது. அதனால நிறைய குடும்பங்கள் வந்து தங்களோட பொருளாதாரத்தை வந்து வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து கல்வி அறிவு இருக்கும்னா அவங்க குடும்பம் மட்டும் இல்லை, அந்த சமுதாயமே முன்னேறும் அப்படிங்கிற பாட்டு வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படிப்பட்ட சுய உதவிக்குழுக்கள், அதாவது ஆண்கள் சுய உதவிக்குழு 1000 பேரையும் மகளிர் சுய உதவிக்குழு 5000 பேரையும் வச்சு கடந்த 30 வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வர்றாங்க. கோவை வடவள்ளியை சேர்ந்த நர்ட் சொசைட்டியின் தலைவி சத்யஜோதி அவர்கள் இப்ப நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட சக்சஸ் எப்படி அப்படின்ட்டு அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம்.
வணக்கம். என் பேர் வந்து சத்யஜோதி. வடவள்ளி நேடு சங்கத்துக்கு தலைவியா இருக்கிறேன். தொண்டு நிறுவனம் அமைத்து இன்றோட 30 வருஷம் நிறைவடைய போகுது. 1984 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். நான் கன்வென்ஷனல் எனர்ஜி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டி, அதாவது தமிழ்ல மரபுசாரா ஊரக எரிசக்தி துறை. விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, பயோ எனர்ஜி, பயோமாஸ், அதாவது ஸ்மோக்லெஸ் சூலா, அந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே நாங்க இன்வால்வ் ஆகி செயல்பட்டு இருக்கோம். கடந்த 30 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகளா குழுக்கள், மகளிர் குழுக்கள் அமைக்கிறது முதல் முதல்ல அமைக்க ஆரம்பிச்சது வந்து தொண்டாமுத்தூர்ல தேவராயபுரத்தை தத்தெடுத்து குழுக்கள் அமைச்சு நரசிபுரம் கார்பரேஷன் வங்கியில குழு கணக்கு துவங்கணும். அதுக்கு முன்னாடி, குழு அமைக்கிறதுக்கு முன்னாடி, குழுனா என்ன, ஏன் அமைக்கிறோம், அதை அமைக்கிறதுனால மக்கள் அடையக்கூடிய பயன் என்னன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். அந்த விழிப்புணர்வின் மூலமாக, அந்த தாக்கத்தின் மூலமா அவங்களே வந்து 15 பேர் கொண்ட குழுக்களா அமைந்து ஊக்குனர், பிரதிநிதி 1, பிரதிநிதி 2, அந்த 3 பேர் கொண்ட தலைவியின் அடிப்படையில் உள்ள குழுக்களா மாறி அதுக்கு ஒரு சுய பேர் நேம், அதாவது காந்தி மகளிர் சுய உதவிக்குழு, காமராஜர் மகளிர் சுய உதவிக்குழு, அவங்களுக்கு விருப்பப்பட்ட பேர்ல குழுக்களாக அமைந்து செயல்படுறாங்க. குழுக்கள் வந்து இப்போ தச்சமயமா பாத்தீங்கன்னா எங்க தொண்டு நிறுவனத்துல 20,000 சாண எரிவாயு கலன்கள், புகையில்லாத அடுப்புன்னு சொல்லும் போது 5,000 புகையில்லாத அடுப்புகள், மக்கள் மூலமா குயவர் குழுக்கள் 9 குழுக்கள் இருக்கு, இளைஞர் குழுவும் சேர்த்து. இளைஞர் குழு 1,000 இளைஞர் குழுவும் 5,000 மகளிர் குழுக்களும் எங்கிட்ட இருக்கு. அந்த குழுக்களுக்கு வந்து இத கவர்மெண்ட் குழுன்னு சொல்றோம். அந்த குழுக்கள் சுயமா சேமிக்க ஆரம்பிச்ச பிறகு அந்த ஊக்குனர் பிரதிநிதி ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் தீர்மானம், அந்த தீர்மானத்தை வந்து 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அவங்களுடைய போட்டோ, ஊக்குனர் பிரதிநிதி 1, பிரதிநிதி 2, ஜாயிண்ட் அக்கௌண்டா வங்கியில சென்று அவங்கிட்ட வங்கியில நாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கறோம். அந்த குழுக்கள் வாரம் தவறாம ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது திங்கட்கிழமையோ அவங்களுக்கு முடிந்த நேரங்கள்ல 1 மணி நேர கூட்டம் நடத்தி சேமிப்பை நடத்துறாங்க. சுயமா சேமிக்கிறாங்க. சுயமா அவங்க வந்து சேமிக்க ஆரம்பிச்சு 3வது மாசம் உள்கடன் கொடுக்கறாங்க. 102 ரூபா வட்டி, அவங்களுக்குள்ள அவசர தேவைகளுக்கு அதை எடுத்து முறையா பணம் செலுத்தி 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தரம் பிரித்தல் நடைபெறுது. தரம் பிரித்தல்ல அவங்களுக்கு முதல்ல ரிவால்விங் ஃபண்ட், அப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 25,000 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க வங்கி மூலமா. இப்ப நபார்டு மூலமா அவங்களுடைய சேமிப்புக்கு 16% அப்படிங்கிற விகிதாச்சாரத்துல முதல் உதவி ஃபர்ஸ்ட் பணம் 60,000 1.5 லட்சம் வரைக்கும் முதல் பணம் கடன் தொகையா வழங்கப்படுது. அதை முறையா திருப்பி செலுத்திட்டாங்கன்னா அடுத்த தொகை வந்து அவங்க வாங்கிக்கலாம். மக்கள் வந்து 20 வருஷம் எங்களுடைய குழுக்களுக்கு எல்லாம் கோச்சிங் பயிற்சி கொடுக்கறது வந்து அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு அவங்க தொழில முன்னேற்றம் அடையறதுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கறோம்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். இப்போ ஒரு 10 குழுக்களை வச்சு நம்ம அவங்களை மேலாண்மை பண்றது ரொம்ப கஷ்டம். ஆண்கள் குழு 1,000, பெண்கள் குழு 5,000, எப்படி மேலாண்மை, அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்க, எப்படி உங்களுக்கு இதுக்கு ஊக்கம் கொடுத்ததெல்லாம் யாரு, உங்க ஃபேமிலி பத்தி அதெல்லாம் சொல்லுங்களேன்.
எங்க தொண்டு நிறுவனத்துல மாதம் ஒரு முறை கமிட்டி மீட்டிங் போடுவோம். அந்த மீட்டிங்ல இந்த கோஆர்டினேட்டர் வந்து, அதாவது குழுக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பெண்கள் மகளிர் குழுக்கள்ல இருந்து நாங்க தேர்ந்தெடுத்து அவங்கள கோஆர்டினேட்டரா ஒருங்கிணைப்பாளர்களா போட்டிருக்கோம். 25 பேர் எங்க தொண்டு நிறுவனத்துல இயங்கிட்டு இருக்கிறாங்க. தொண்டாமுத்தூரை பொறுத்தவரையில திலகவதியும், தீபாங்கிற கெம்பனூரை சேர்ந்த தீபாங்கிற பொண்ணும், நாகராஜன்கிறவங்களையும் போட்டிருக்கோம். அதே மாதிரி அன்னூர்ல 3 பேர் போட்டிருக்கோம், சித்ரா, மூர்த்தி, இன்னொரு நபர் போட்டிருக்கோம். அந்த மாதிரி குழுக்கள் வந்து எப்படி வந்து அவங்களை வகைப்படுத்துறது, அவங்களை வந்து எப்படி இயங்க வைக்கிறது, சுயமா சிந்திச்சு செயல்பட்டு தன்னிறைவு அடைவது எப்படிங்கறத ஒவ்வொரு மாதமும் சங்கத்தினுடைய கமிட்டி மெம்பர்கள் மூலமா கலந்தாலோசனை செய்து அந்த ஒருங்கிணைப்பாளர்களை தேர்ந்தெடுத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வாரம் ஒரு முறை பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதுபோக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து காளான் வளர்ப்பு பயிற்சி, மசாலா பவுடர் பயிற்சி, கேட்டரிங் பயிற்சி, அப்புறம் வந்து ஃபுட் இதுல பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து கேன்டீன், டேபிள் கேன்டீன் நடத்துறது எப்படி, எல்லா பயிற்சியும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல அவங்க எங்களுக்கு குழுக்களுக்கு டைரக்டா வந்து பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஆடு மாடு வளர்ப்பு பயிற்சி, கோழி வளர்ப்பு பயிற்சி அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அது போக நாங்க தொண்டு நிறுவனத்தின் மூலமா நானும் பயிற்சி எடுத்திருக்கிறதுனால ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ல அந்த இதுல சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜில மைசூர்ல போய் 3 மாசம் ட்ரைனிங் எடுத்திருக்கிறதுனால அவங்களுக்கு பயிற்சி நாங்களும் கொடுக்கறோம். கொடுத்து அவங்க தொழில முன்னேற்றம் அடையறதுக்கு பண்ணியிருக்கோம். தங்க நகை தொழிலாளர்கள் நலிவடைந்தவங்களுக்கு மாற்று பயிற்சியா ஃபேன்சி ஐட்டம் 50 நகைகள் தயாரிக்கிறது, அதுக்கு வந்து வணிக வளாக கடை கொடுத்து அதன் மூலமா அவங்க விற்பனை செஞ்சு லாபம் அடையலான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏரியா வைஸா கோஆர்டினேட்டர் அதாவது ஒருங்கிணைப்பாளர்கள் போட்டு குழுக்களை வந்து மேனேஜ் பண்றோம். அதாவது ஒவ்வொரு ஏரியா தொண்டாமுத்தூர் அன்னூர் கார்பரேஷன் ஏரியாவுக்கெல்லாம் ஏரியா வைஸா வந்து கோஆர்டினேட்டர் போட்டிருக்கோம். இப்ப குறிச்சி, போத்தனூர், மதுக்கரை அந்த ஏரியாவுக்கு வந்து இன்னாசி போட்டிருக்கோம். பொள்ளாச்சிக்கு மணிமாலா இன்னாசிங்கிற கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளர்களை போட்டிருக்கோம். அப்புறம் தொண்டாமுத்தூர் சைடு 3 பேர் போட்டிருக்கோம் ஒருங்கிணைப்பாளர்களா, அன்னூர் 3 பேர் போட்டிருக்கோம். கார்பரேஷன் ஏரியா ஃபுல்லும் வந்து 8 பேர் வந்து கோஆர்டினேட்டரா போட்டிருக்கோம். எங்க வீட்டில் அவர் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஹெச்ஓடியா இருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு பல விதங்கள்ல வந்து பயிற்சி கொடுத்து மக்களை வந்து எந்த விதத்திலலாம் வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வருஷம் ஒருக்க அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுல மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம்னு புக்கெல்லாம் போட்டிருக்கோம். பல விதத்துல எனக்கு வந்து அவர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க. பயோ எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கிறாரு டாக்டர் காமராஜ்னு சொல்லிட்டு, அவர் வந்து எங்களுடைய தொண்டு நிறுவனத்துக்கு பேக்ரவுண்டடா முதுகெலும்பா இருந்து பல விதத்துல என்னுடைய குழுக்கள் மேன்மேலும் வளர்ச்சி அடையறதுக்கு எங்களுக்கும் எங்க குழு பெண்களுக்கும் அறிவுரை கூறி வளர்த்துட்டு வர்றது அவர் தான். முழுக்க சொல்ல போனா அந்த பெண்கள் வந்து தன்னிறைவு அடைஞ்சு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு முதல் காரணம் வந்து அவராத்தான் இருக்கணும். நான் வந்து மேரேஜ் ஆன புதுசுலயே தொண்டு நிறுவனம் அமைக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தேன். சின்ன குழந்தையில இருந்தே எனக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், ஏழை எளியதுகளுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த ஆசையை முழுக்க முழுக்க பூர்த்தி பண்றது என்னோட கணவர் தான். குழந்தைங்களும் அதே மாதிரி ஒரு மனநிலையில தான் இருக்குது. பெரிய பொண்ணு பேரு கீதா, சின்ன பொண்ணு பேர் லதா. அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல படிப்பு படிச்சு, பெரிய பொண்ணு ஷெஃபீல்டு யூனிவர்சிட்டியில படிச்சு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல ப்ராஜெக்ட் இன்ஜினியர், சின்ன பொண்ணு வந்து IEEE முடிச்சு CTSல ஒர்க் பண்ண பொண்ணு, ரெண்டும் நல்லா படிக்க வச்சிட்டேன். எல்லாம் தன்னிறைவடைஞ்சு நல்ல ஒரு குடும்பமா இருக்கிறதுனால மக்களையும் என்னால வாழ வைக்க முடியுது.
மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க உங்களை சுத்தி உள்ள குடும்பங்களை வாழ வைக்கிறீங்க. அதே மாதிரி உங்க ஃபேமிலியும் நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி, சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட ஒருங்கிணைப்பாளர்களை மட்டும்தான் நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்க. அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மட்டும்தான் நீங்க பயிற்சி கொடுக்கறீங்க. அவங்க வந்து முறையா அவங்களோட குழுக்களுக்கு பயிற்சி கொடுக்கறாங்களா இல்லையாங்கறத நீங்க எப்படி கண்காணிக்கிறீங்க?
அது ஒவ்வொரு ஏரியாவும் நாங்க மந்த்லி ஒன்ஸ் நான் விசிட் போயிருவேன். நான் விசிட் போயிடுறேன்னா நான் 2-வீலர் ஓட்டுறதுனால ஏரியா வைஸா விசிட் போய் அவங்க நல்லபடியா அவங்க அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, அந்த தொழில் வந்து நிரந்தரமா செஞ்சிட்டு இருக்காங்களான்னு சொல்லி பிராக்டிக்கலா போய் பாத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா கூடத்துல இங்க எல்லாம் கரும்பு கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து சுயமா ஒரு தொழில் பண்றாங்க. எப்படின்னா இந்த கரண்டி, இது சாம்பிராணி போகை போடுற கரண்டி, தேங்காய் திருவி, இந்த மாதிரி ஹோல்சேலா மெட்டல் எடுத்து அவங்க செஞ்சு அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஏரியால பாத்தீங்கன்னா பிக்கிள்ஸ் வந்து அதிகமா செஞ்சு அதை கடைக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க, முறுக்கு செய்யறாங்க. குடல் வத்தல் வந்து ஹோல்சேலா செஞ்சு அதை வந்து பாக்கெட் பண்ணி கடைக்கு போடுற குழு பெண்களும் உண்டு. அதை வத்தல் வடாம் செஞ்சு வீடு வீடா விக்கிறவங்களும் உண்டு. அதிரச மாவு பண்ணி விக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இட்லி பொடி, மசாலா பவுடர், அவங்களுக்கெல்லாம் வந்து பயிற்சி வந்து 40 பெண்கள் வீதம் ஏரியா வைஸா நாங்க பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஸ்குவாஷ் பண்றதுக்கு பயிற்சின்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ஸ்குவாஷ் பண்ணி அந்த ஸ்குவாஷ் வந்து இப்படி பண்ணணும், பிரிசர்வேட்டிவ் வந்து இவ்வளவு போடணும், அந்த ஒரு கணக்குகள்லாம் சொல்லி கொடுத்து முறையா பயிற்சி கொடுக்கறது எங்களுடைய தொண்டு நிறுவனத்துல கொடுத்துட்டு இருக்கோம்.
சரி, இப்ப இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னீங்க இல்லீங்களா, இப்ப எப்படி உங்க ஏரியால இருந்து சுத்தி எந்தெந்த கிராமங்கள்ல அவங்க இருக்கிறாங்க, இப்ப ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லீங்களா, அப்படி பாக்கும்போது என்னென்ன இதுல வந்து நீங்க பயிற்சி கொடுக்கறீங்க?
அன்னூர்ல வந்து போல்ட்ரி ஃபார்ம் கோழி பண்ண வச்சிருக்காங்க. கோழி பண்ண வச்சிருந்து அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும்னு சத்தியமா சொல்ல முடியாது. அதையே அவங்க சிக்கன் வந்து கட் பண்ணி வித்தாங்கன்னா, அவங்களே வித்தாங்கன்னா அவங்களுக்கு காசு உண்டு, அதுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கறோம். அதே மாதிரி ஆடு மாடு வளர்க்குறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து டைரக்டா எந்த இடத்துல வித்தாங்கன்னா காசு, இப்ப காளான் வந்து விற்பனை பண்றவங்க காளான் விற்பனை பண்ற கடை வச்சிருக்காங்க எங்க குழு பெண்களை, அதே வந்து காளான் சூப்பு, காளான் பிரியாணி, காளான் கட்லெட்டு, சில்லி காளான் போடுறதுக்கு பயிற்சி நாங்க கொடுக்கறோம். அது வெளியே வாங்குறோம் ஹோல்சேலா, ஏன்னா அது அந்த காளான்ல வந்து கண்டாமினேட்டட் ஆகி திடீர்னு டவுன் ஆயிரும். ரெகுலரா வந்து ஷெட்டை வந்து பராமரிக்கிறது கரெக்டா பராமரிக்கலன்னா காளான் ஈல்டு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதனால காளான் வளர்க்கறவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கறோம். காளான் வந்து அது இது வச்சுக்கிறவங்களுக்கு, கேன்டீன் வச்சிருக்கவங்களுக்கு இப்படி வச்சோம்னா நம்ம இவ்வளவு தூரம் வேல்யூ ஆடட் திங்ஸா மாத்தி அதை சேல் பண்றதுக்கு. அதே மாதிரி தேங்காய் பால் வச்சு விக்கிற குழு எங்களுடைய குழு இருக்கு. எல்லா ஏரியாலையும் குழுக்கள் இருக்கு. சரவணம்பட்டி, மணியாரம்பாளையம், நல்லாம்பாளையம், உடையாம்பாளையம், எல்லா இடத்துலயும் குழுக்கள் இருக்கு. அரிசி வியாபாரம் பண்றாங்க. காங்கேயத்துல இருந்து டைரக்டா அரிசி எடுத்து ஒர்க்கிங் ஷெட்டு போட்டு தேவராயபுரத்துல அரிசி வியாபாரம் பண்றாங்க. அதையெல்லாம் நீங்க டைரக்டாவே வந்து பாக்கலாம், யார் வேணா பாக்கலாம்.
சரிங்க மேடம், ஆண்கள் சுய உதவிக்குழுக்கு எந்தெந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறீங்க?
ஆண்கள் சுய உதவிக்குழுக்களை பொறுத்த மட்டும் அவங்க வந்து ட்ரக் அடிக்டா இருக்கக்கூடாது, பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது, உங்க குடும்பத்தை வந்து ரொம்ப நல்லா பராமரிக்கணும். நாங்க ஃபர்ஸ்டே கோச்சிங் கொடுத்துதான் குழுக்கள் அமைக்கிறோம். அவங்க தண்ணி அடிக்கிறவங்களா இருந்தா நிச்சயமா அவங்க குழுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க சொல்லிடுறோம். அந்த குழு இளைஞர் குழுவை பொறுத்த மட்டும் வாரம் வந்து 100 ரூபாய் சேமிங்க. நீங்க சேர்க்கறீங்க, நீங்க தான் எடுத்துக்கிறீங்க, நீங்க தான் போடுறீங்க. குறைந்தது 15 ஆண்டுகளாவது குழுக்களை வந்து கலைக்காமல் நடத்தணுங்கிற ஒரு வைராக்கியம், அதை வந்து ஒரு கொள்கையா அவங்க எடுத்துக்கிற சொல்றோம். எடுத்துட்டு அவங்க சேமிப்பு தொடர்ச்சியா, ஒரு கடன் உதவி பெறுவதற்காக குழு அல்ல, சுயமா சிந்திச்சு நம்மளுடைய சேமிப்பே 20 பேர் கொண்ட குழுக்கள், அதிகபட்சம் 20, மினிமம் 15, அந்த மாதிரி கொண்ட குழுக்களா மாறும்போது தன்னுடைய சேமிப்பே 3 மாதங்களில் இவ்வளவு அதிகமாகுதுன்னு சொல்லி நாங்க கோடிட்டு காமிச்சிருவோம், பயிற்சி கொடுத்துருவோம். பயிற்சி கொடுக்கும் போது அவங்க வந்து சிறப்பா செயல்படுறாங்க, இயங்குறாங்க. வங்கியாளர்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு எல்லா வங்கியிலுமே நல்ல விதத்துல எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதை முதல்ல சொல்லணும், வங்கியாளர்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எல்லா வங்கியாளர்களும் ஆண்கள் குழுக்கள் ஆகட்டும், பெண்கள் குழுக்கள் ஆகட்டும், ஸ்டேட் பேங்க், கனரா வங்கி, சிண்டிகேட் வங்கி, எல்லா வங்கியிலுமே அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு முழு ஹெல்ப், பூரணமா ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு கடனுதவி செய்யறதுக்கும் உடனடியா 6 மாசம் முடிஞ்சிட்டா உடனடியா கடனுதவி செய்யறதுக்கும் முன்வர்றாங்க. அந்த வகையில நான் தொண்டு நிறுவனத்திலிருந்து அவங்களெல்லாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். என்ன பொறுத்தவரையில மிந்தியெல்லாம் குழுக்களை பத்தி வங்கியாளர்களுக்கு சரியா தெரியாம இருந்தது. இப்ப குழுக்கள் தான் நல்லபடியா கடன் வாங்கி திருப்பி கட்டுறாங்கிற ஒரு நம்பிக்கையில குடுக்கறாங்க. இளைஞர் குழுக்களை பொறுத்தவரையில 1 இயர் பூரணத்துவம் அடைஞ்சாதான் கடனுதவி கொடுக்கறாங்க. ஏன்னா அந்த 1 இயருக்குள்ள எத்தனை பேர் ஒழுங்கா ரொட்டேஷன் கட்டுறாங்க, கூட்டத்துக்கு யார் வர்றாங்க வரலங்கிறது தெரிஞ்சிடும். அந்த 6 மாசம் டைம் குடுக்கறது கூட அதுக்காகத்தான். அந்த குழுக்கள்ல ஒரு சண்டை வரும், அலை அடிச்சு அலை ஓயும்பாங்க. அது மாதிரி குழுக்கள்ல ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வரும், அதையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் 6 மாசம் டைம். அதுக்கப்புறம் இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பா லோன் வாங்கி நல்லபடியா திருப்பி கட்டிடுறாங்க.
ரொம்ப நல்லது. இப்ப வந்து ஆண் ஒருங்கிணைப்பாளர்களை எப்படி எடுக்கிறேன்னு சொன்னீங்க, அதாவது கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப அது மாதிரி பெண் ஒருங்கிணைப்பாளர்கள் எடுத்துட்டீங்கன்னா கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் எடுத்துட்டீங்க, கல்யாணம் முடிஞ்சு வெளியூர் போயிடும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்டையும் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லீங்களா. அதாவது சார்பின்மை இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இது சுய உதவி குழு தொடங்கப்பட்டதன் நோக்கமே. இப்ப அந்த மாதிரி பெண் ஒருங்கிணைப்பாளர்களை எதை பேஸா வச்சு நீங்க அவங்களை எடுக்கிறீங்க?
அங்க குழு வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து நல்லபடியா குழுவை மெயின்டைன் பண்ணி பாதுகாக்கிறவங்களா இருக்கணும், குழுக்களுக்கு நல்ல வந்து பயிற்சி கொடுக்கறவங்களா இருக்கணும். அது போக அவங்களுக்கு சுயமா ஆர்வம் இருக்கணும். இப்போ ஒரு நபரை வந்து ஒருங்கிணைப்பாளரா இந்த ஏரியாவுக்கு போமா, இந்த ஏரியால உள்ள குழுக்களை பூரா பாருன்னா பாக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கா சுயமா நாங்க குழுக்களை நல்லா பாக்குற மேடம், நான் நல்லா செய்யறேன், குழு பெண்களை நல்லா போய் அடிக்கடி பாத்துட்டு வந்து உங்களுக்கு குழுக்களை பத்தி தகவல் கொடுக்கறேன்னு சொல்லி நல்லா அவங்களா தன்னார்வம் இருந்தால் ஒழிய அவங்களுக்கு நாங்க பயிற்சி கொடுத்து ஒருங்கிணைப்பாளரா போடுறதில்லை. இதான் உண்மை.
வீடு வாடகைக்கு போனாலே எக்ஸஸா ரூம்ஸ் இருந்தா பாத்தீங்கன்னா உள் வாடகை விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க உள்கடன் எல்லாமே அவங்க குரூப்ல பண்றாங்க, இதெல்லாம் எப்படி கலெக்ஷன் எல்லாம் கரெக்டா வருதா, சரியா கட்டுறாங்களா, எப்படி அதை பத்தி சொல்லுங்களேன்.
எங்க வீட்டுக்கிட்ட சத்யா காலனி எம்ஜிஆர் காலனி இருக்கு, அங்க வந்து குழுக்கள் 12 வருஷமா குழுக்கள் சிறப்பா இயங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழுக்கள்கிட்ட நாங்க சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் சேமிப்பை நிறுத்திடாதீங்க. அவங்களுக்குள்ள தன் ஆர்வத்தோட சுயமா சேமிச்சு, கடன் தொகைக்காக குழுக்கள் அல்ல, சுயமா நம்ம சேமிச்ச பணத்தை வச்சே உள்கடன் கொடுத்து இது பண்ண. அவங்க ரொட்டேஷன் ஃபண்டே 1 நபர் 35,000 அவங்க கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து 35,000 ஒரு நபர் கொடுத்தா, ஒரு 5 வருஷம் ஒரே மாதிரி இல்ல, 35,000 கொடுத்தா ஒரு நபர் வந்து 1,000-1,000 கட்டுவாங்க, ஒரு சிலர் 500-500 தான் கட்டுவாங்க. அதை இவ்வளவு நாட்கள்ல கட்டணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நோட்ல எழுதிடுறாங்க. எழுதின பின்னாடி அவங்களுக்கு அந்த கடன் தொகை வழங்கப்படுது. அவங்க எந்த காரணத்தை கொண்டும் சேமிப்பு குழுக்கள்ல உள்ள பணத்தை தன்னோட குழந்தைகள் எதிர்காலம் வீட்டுக்காரருடைய உடல்நிலை பாதிப்பு அதுக்காக மட்டும்தான் எடுத்து செலவு பண்றாங்களே தவிர, ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மற்ற எந்த ஒரு அனாவசிய செலவுக்காகவும் அந்த பணத்தை எடுக்கிறது இல்ல. தீபாவளி வருஷத்துக்கு ஒரு பண்டிகை, அந்த இதுக்கு மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்காக எடுத்துக்கிறாங்க. கல்யாண செலவு கூட யாரையும் எதையும் எதிர்பார்க்காம குழு வந்து சேமிச்சு பணத்தை வச்சிருந்து அந்த குழு பெண்களோட கல்யாணத்துக்கு கையில வந்து பணம் கொடுத்து பாத்திரம் பண்ண கொடுத்து விடுற நிலைமையில இப்ப வந்து குழு பெண்கள் முன்னேறிக்காங்க.
சரிங்க மேடம், சுய உதவி குழுக்கள் உற்பத்தி பண்ண பொருட்களை சந்தைப்படுத்துதல் எப்படி, அவங்களே பண்ணிக்கிறாங்களா இல்ல நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றீங்களா சொல்லுங்க.
எங்களுக்கு குழுக்கள் அதிகமா இருக்கிறதுனால ப்ராடக்ட்ஸ் அதிகமா இருக்கு. கிஃப்ட் ஐட்டம் அப்படிங்கும்போது சின்ன சின்னதா அழகா மினி பர்ஸ் அது மாதிரி நிறைய எங்க குழு பெண்கள் செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதை முறையா சந்தைப்படுத்துறதுக்கோ இம்போர்ட்டட் திங்ஸ் இப்ப வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு, நாங்க செய்யறோம். அந்த அளவுக்கு இன்னும் வந்து யாரும் முன்வரல. இப்ப பாத்தீங்கன்னா சிறுதொழில் வளாக மையம், வணிக வளாக மையம்னு இன்னும் வந்து கோவையில ஏற்படுத்தல. வணிக வளாகம்னு சொல்லி இங்க ஒன்னு வச்சிருக்கிறாங்க, அது ஒரு சிறிய, அதாவது 10க்கு 1 பங்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா சத்யா காலனி கெம்பனூர், கெம்பனூர்ல சத்யா காலனியில லட்சம் கணக்குல இந்த சீமாறு பின்றாங்க. சீமாறு, குச்சி சீமாறு, அதே மாதிரி ஈச்சம்புல்லு சீமாறு மலைகள்ல இருந்து எடுக்கிறத டன் வந்து 10,000 ரூபான்னு எடுத்து அதை வந்து 2,000 சீமார் பின்னிடுறாங்க. அழகா பின்றாங்க, முறையா செஞ்சு அதை கடைக்கு கொண்டு போட்டுட்டு இருக்காங்களே தவிர, அவங்க குழு பெண்கள் செய்யறத ஒட்டு மொத்தமா ஒரு அரசாங்கம் வந்து எடுத்து அதை விற்பனை செஞ்சு அந்த லாபத்தை அவங்க பெற்றுட்டாங்களான்னா இல்ல, அந்த மாதிரி இன்னும் வரல. இனிமே அது செய்ய முடியுமான்னு தெரியும். ஒரு இது இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து வணிக வளாகம் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா செஞ்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு அதிகமாவே விளைய வைக்கிறாங்க, உற்பத்தி பண்றாங்க. தெனை, அது பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் சைட்ல தெனை கம்புலாம் 2 ரகம் இருக்குது. தெனையில 2 ரகம் செந்தனை வெள்ளத்தெனை 2 இருக்குது. இந்த தினை இந்த மாதிரி வித்தியாசமான ஐட்டம் உள்ள பொருட்கள்லாம் உற்பத்தி பண்றாங்க. சாம வரகு எல்லாம் உற்பத்தி பண்றாங்க. விற்பனை செய்யக்கூடிய மையங்கள் இன்னும் வரல. அதுக்கு வந்து அரசாங்கம் ஒத்துழைச்சா இவங்க மக்கள் வந்து பயனடைவாங்கன்னு நாங்க நம்புறோம்.
சரிங்க மேடம், இப்ப வந்து மாவட்ட அளவுல அல்லது மாநில அளவுல விருது வாங்கிய குழுக்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்குதுங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
குங்குமம் குழுன்னு சொல்லிட்டு 5 பொன் நகைகள் செய்யக்கூடிய குழுக்கள் வணிக வளாகத்தில் நான் அமைச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ண குழு தான். 5 முறை அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. வெளிநாடுகளில் சிங்கப்பூர்லாம் போய் விற்பனை பண்ணி நல்ல அதிகமாக லாபம் சம்பாரிச்சு டெல்லியில் இன்டர்நேஷனல் லெவலில் கலந்துகிட்டு அதுலேயும் அந்த 5 பொன் நகைகள் அவங்களே செய்கிறாங்க. பெண்களே வந்து அந்த மிஷினில் ஏற்று பொருள்லாம் வச்சு சங்கிலி கோர்க்கறது எல்லாம் அவங்களே செய்கிறாங்க. பொருட்கள் ரொம்ப 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 தரமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தங்க நகைகள்லாம் கழுத்துல போட்டா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. எல்லாரும் 5 பொன் நகைகளை விரும்பி வாங்கி அணிகிறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா 3 கடைகள் இருக்கு. இன்னொன்னு சுப்புலட்சுமி கடை, அவங்க குழு பேரு ஞாபகத்தில் இல்ல. இந்த குங்குமம் குழுங்கிறது அவங்க வந்து செய்யக்கூடிய நகைகள்லாம் ரொம்ப தரமானதாகவும் உத்தரவாதமானதும் கேரண்டி கார்டு கொடுக்கறாங்க. கொடுத்து அவங்க விற்பனை பண்றாங்க, நல்ல விற்பனை ஆகுது.
வாழ்த்துக்கள். இப்ப தங்க நகையில ஈடுபட்டிருக்க தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கூட சுய உதவி குழுக்கள் வந்து நீங்க பயிற்சி கொடுத்திருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்படி பயிற்சி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா?
நிறைய இருக்கிறாங்க. அங்க தங்க நகை தொழிலாளர்கள் 3,000 பேரு, அதுல 25 ஆண்கள் குழுவும் 80 பெண்கள் குழுவும் நாங்க அமைச்சோம். அமைச்சு அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். ஓபன் பண்றது மெயினா வந்து ஸ்டேட் பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டேட் பேங்க் தவிர்த்துட்டு கனரா வங்கி, அந்த உப்பிலிப்பாளையத்தில் உள்ள கனரா வங்கி, அதுக்கு பக்கத்துல பேங்க் ஆஃப் இந்தியா, எல்லாமே வந்து குழுக்கள் அமைச்சு இது பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, உட்கார்ந்திருந்து அந்த தங்க நகை தொழில் செய்யும் போது அவங்களுடைய உடல் வந்து உபாதைகள்னால இது பண்றதுனால ஓரளவு மானியம், தங்கத்தை எடுத்து அதை செயினா செஞ்சு இது பண்ணும் போது மானியத்தை அவங்க எதிர்பார்க்கறாங்க. நான் பிற்படுத்தப்பட்டோர் தான் நம்ம வந்து அவங்கள வந்து கொண்டு வரணும் முடியுமே தவிர, அது ஒரு மேன்மையான ஒரு தொழில் நம்ம சொல்ல முடியாது. விடிஞ்சு எந்திரிச்சோம்னா டிஃபன் முடிச்சிட்டாங்கன்னா அந்த நான் ஸ்டாப்பா அந்த தொழில வந்து தங்க நகையாகட்டும் ஐம்பொன் நகையாகட்டும் அதுல உட்கார்ந்துருக்க வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, அதனால அவங்களுக்கு எல்ஐசி நாங்க எல்லாருக்கும் கவர் பண்ணிருக்கோம். ஜீவன் மத்தூர் அப்புறம் இன்னொரு எல்ஐசியும் போட்டிருக்கிறோம். அந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தேவையான அந்த பூரணத்துவம், அந்த மானியம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா தங்க நகை தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கும். தங்க நகை தொழில் மாற்று பொருளா மாத்துறது தானே, ஒரு தங்கத்தை கட்டியா எடுத்து அதை வந்து அந்த குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் வந்து செம்பு சேர்த்து இதா செய்யறது தானே, அவங்களுக்கு வந்து ஒரு மானியம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஒரு உபயோகமா இருக்கும். ஒரு தொழில் செய்யறாங்க, தொழில் கடன் 5 லட்சம் 10 லட்சம் லோன் கொடுக்கும் போது அதுல ஒரு சிறு அளவு மானியம் கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கும்னு என்னோட கருத்து.
இப்ப ஊறுகாய் தயாரித்தல், மாவு தயாரித்தல், இப்ப நீங்க சொன்னீங்க சிக்கன் கட் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்குது, இதை தவிர வித்தியாசமா மாறுபட்ட தொழில ஏதாவது ஈடுபட்டிருக்காங்களா?
பண்ணிருக்காங்க. மணவறை அலங்காரம், அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு பாத்திரங்கள் வந்து வாடகை கொடுறது, கேட்டரிங் பண்றது, அவங்களே வந்து சமையல் பண்ணி கொடுக்கற குழுக்களும் எங்க குழுக்கள்ல இருக்காங்க. கல்யாண வீடுகளுக்கு சமைக்க போறாங்க, அதுல வந்து லட்சக்கணக்கில் அந்த லாபம் பாக்குற குழுக்களும் எங்க குழுக்கள் இருக்கு. டூ வீலர் ஒர்க் ஷாப், பைக் சர்வீஸ் பண்ணி கொடுக்கற குழுக்களும் எங்க குழுக்கள் இருக்கிறாங்க. அது நான் இல்லைன்னு சொல்லல, அது ஏரியா வைஸா நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுடைய மனநிலையில மாற்றங்கள் வந்திருக்கு. இப்ப அந்த குழுவா அமைச்சிட்டோம் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அவங்க மனநிலையில என்ன மாற்றம் வந்திருக்குன்னா, தூங்கணும்னா நிம்மதியா தூங்குறோம்னா என்ன காரணம்னா குழுல இவ்வளவு பணம் இருக்குது மேடம், இத்தனை லட்சம் இருக்கு. இப்ப கட்டட தொழிலாளர்கள் குழுக்கள் இருக்கு, அந்த கட்டட தொழிலாளர்கள் இளைஞர் குழு தூங்கணும்னா குழுல எப்படியும் ஒரு 3 லட்சம் ரொட்டேஷன் போக பணம் இருக்குன்னு 6 வருஷத்துக்குள்ள சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து மனநிலையில மாற்றம், எங்க வீட்லயே என்னைய மதிக்கிறாங்கன்னா பணம் சேமிப்பு இருக்கு, கேட்டா கேட்ட நிமிஷம் லோன் இருக்கு, அதனால எங்க வீட்டுல என்னைய மதிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க.
அத்தனை ஊக்குநர்களுக்கும் எவ்வளவு நாளைக்கு ஒரு இடம் வந்து பயிற்சி கொடுக்கறீங்க? இந்த புத்தொழி பயிற்சி, ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அது அபார்ட் ஃப்ரம் ரெகுலர் இது இருக்குது, அது தவிர அந்த மாதிரி பயிற்சிகள்,
இந்த பயிற்சிகள்லாம் வந்து நம்மளுக்கு டிஆர்டிஏ மூலமா, தொண்டாமுத்தூர்னா தொண்டாமுத்தூர் பிடிஓ ஆபீஸ், அன்னூர்னா அன்னூர் பிடிஓ ஆபீஸ் மூலமா நாங்க இணைஞ்சு தான் செயல்படுறோம். டிஆர்டிஏ நம்மளுக்கு வந்து அரசாங்கம் இல்லாம நாங்க இல்ல, கோவை கலெக்டரேட், கோவை மகளிர் திட்டம், அதே மாதிரி அன்னூர்னா அன்னூர் பிடிஓ ஆபீஸ், அன்னூர்ல மகளிர் திட்டம் அடிக்கடி வர்றாங்க, இது பண்றாங்க. பிடிஓ ஆபீஸ்ல எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க, எங்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்திலையும் டிகரேஜ் பண்றதில்ல. அவங்க வந்து அந்த ஏரியால வருஷத்துக்கு ஒருக்க ரெஃப்ரெஷ்மெண்ட் கோர்ஸ், நீங்க சொன்ன மாதிரி ஏஎன்ஆர் அனிமேட்டர் பயிற்சி, எஸ்எஜி உறுப்பினர்கள் பயிற்சி, வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா குழுக்களுக்கும் அவங்க கொடுத்துறாங்க. அது வந்து அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்து கோச்சிங் நடத்திடுறோம். 3 ஹவர்ஸ், அதாவது 3 மணி நேரம் அந்த 40 பேர் கொண்ட உறுப்பினர்களை வச்சு பயிற்சி கொடுத்து அவங்களை நல்வழிப்படுத்துறோம்.
சரி, இது தவிர இப்ப உங்க சொசைட்டி எடுத்தாச்சுன்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, அதை பத்தி சொல்லுங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க.
நிறைய விவசாயிகளுக்கு வந்து சாண எரிவாயுனா என்ன, அது ஏன், எதுக்காக கட்டுறோம், அது கட்டுறதுனால நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன. இப்போ ஒரு 10 மாடு 20 மாடு வச்சிருந்தாங்கன்னா அந்த மாட்டு சாணியை ஒரு இடத்துல கொட்டிக்கிட்டே இருந்தா அதுல உள்ள எனர்ஜி வேஸ்ட் ஆகும், கொசு அதுல உற்பத்தி ஆகும், தென்னை மரத்து கூன் வண்டுகள் அதுலதான் உற்பத்தி ஆகுது. அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மையில மக்கள் இருக்க மாட்டாங்க. ஆமா, சாண எரிவாயு கட்டினா அசாணி கரைச்சதுக்கு யார் சார் இருக்காங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சி நடத்துறோம். அது எப்படின்னா, இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்டாமுத்தூர் அல்லது பொள்ளாச்சி, பொள்ளாச்சிக்கு போனோம்னா மாடு எல்லாத்துட்டையும் எத்தனை பேர் எவ்வளவு அதிகம் மாடு வச்சிருக்காங்க, மாடு வச்சிருக்காங்கன்னா சாண எரிவாயு கலன் போட விருப்பப்படுறாங்களா, அவங்களுக்கு நாங்க ஒரு விழிப்புணர்வு பயிற்சி கொடுக்கறோம். சிடி ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம், அந்த சிடிய நாங்க போட்டு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுத்து சாண எரிவாயு கலன் அமைச்சோம்னா அதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்கு, சாண எரிவாயு கலன் அமைத்திடலாம் வாருங்களே, நீங்க நிம்மதியா சாப்பாடு சாப்பிடலாம் பாருங்களேன்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டு, நாங்க ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கோம். அந்த பாட்டு பாடி இது பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தி சானை எரிவாயு கலன்ல என்னென்ன மாடல் இருக்கு, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரகதி மாடல், கேவிசி மாடல், ட்ரம் டைப், டூம் டைப், டூம் டைப்லயே ஜனதா மாடல். ஜனதா மாடல் வந்து கெனராட்ட வந்து மேல டூம் வரும். தீனபந்து மாடல்ங்கிறது வந்து முட்டையை படுக்க வச்சா எப்படி இருக்குமோ நீள்வட்டம், அந்த நீள்வட்ட ஷேப்ல தான் அந்த தீனபந்து மாடல் இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி கட்டுங்க, மெட்டீரியல் லிஸ்ட் கொடுத்துறது, அவங்களுக்கு எந்த இடத்துல கட்டினா சூசபிளா இருக்கும், நிலத்தினுடைய தன்மை என்ன, சுத்தி மரங்கள் அடர்ந்த பகுதினா இந்த இடத்துல கேஸ் பிளான்ட் கட்டக்கூடாது, சக்சஸ் ஆகாது, கிச்சனுக்கும் அந்த கேஸ் பிளான்ட்டுக்கும் தூரம் அதிகமா இருக்கக்கூடாது, அந்த கட்டி முடிச்சிட்டு அந்த பைப் லைன் வந்து எப்படி வரணும், எப்படி செக் பண்ணணும், கேஸ் லீக்கேஜ் ஆனா எப்படி எல்லாம் செக் பண்ணலாம் அப்படிங்கறது முதற்கொண்டு அவங்களுக்கு சொல்லிடுறோம். சொல்லி கட்டி முடிச்சிட்டு பராமரிப்பு வந்து எப்படி பராமரிப்பு பண்ணணும் அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துறோம். நல்லபடியா விவசாயிகள் பாதுகாப்பா கட்டிட்டே இருக்கிறாங்க. எங்ககிட்ட தொடர்ச்சியா விவசாயிகள் என்ன தேடி வந்துகிட்டு தான் இருக்காங்க. 20,000 சாணை எரிவாயு கலன்கள் பூர்த்தி பண்ணிருக்கோம். அந்த சாணை எரிவாயு கலன்கள் வந்து கேரண்டி வந்து வந்து 10 வருஷம். ஏன்னா சாணியை கரைச்சு ஊத்தும் போது அதுல சாணியில மணல் இருக்கக்கூடாது. மணல் இருந்ததுன்னா அது டூம்குள்ள போய் அந்த கேஸ் வர்ற சர்ஃபேஸ அடைச்சு மூடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இன்லெட் எப்படி கட்டணும், அவுட்லெட் எப்படி கட்டணும் பயிற்சி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பயிற்சி பெற்ற கொத்தனார்களை எங்களகத்தே வச்சிருக்கோம். மதுரை, சேலம், திருச்சி இந்த பக்கம்லாம் கொத்தனார்கள் எங்க கைவசம் இருக்கிறாங்க. அந்த பயிற்சி பெற்ற கொத்தனார்களையும் சாராயம் தண்ணி அடிக்காம நல்லபடியா நேர்மையா இருக்கிற கொத்தனார்களை போட்டு சாணை எரிவாய்க்கலன் கட்டிட்டு இருக்கோம். ட்ரைபல் வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல தளிஞ்சி மலைவாழ் மக்களுக்கு 100 CM, 400-500 கண்ணுகுட்டியை சேர்த்து 500 மாடுகள், பசுமாடுகள் இருக்கு. பசுமாடுகள் அதிகம் நிறைஞ்ச அந்த ஏரியாங்கிறதுனால 100 கனமீட்டர் கம்யூனிட்டி பயோகேஸ் பிளான்ட் போட்டு 25 தெரு விளக்குகள், 100 கிச்சன் விளக்குகள், அடுப்பு, அதே மாதிரி அடுப்பு எரியறதுக்கு, அது போக அதையே 15 MW மின்சாரமா மாத்தி டிவி வந்து தெரியறதுக்கு நாங்க உதவி பண்ணிருக்கோம். இத மக்கள் வந்து ரொம்ப விரும்புறாங்க. ஆதிவாசிகள் தளிஞ்சி மலையில 100 ஆதிவாசிகள் கொண்ட ஏரியால 7 குழுக்கள் அமைச்சிருக்கோம். டீம் ஒர்க்கா பண்றாங்க. ஒரு குழு வந்து அந்த சாணியை டெய்லி கரைச்சு ஊத்தணும். வீட்டுக்கு இத்தனை மாடுன்னு வச்சிருக்காங்க. அவங்க வீடு வீடுக்கு சாணியை கரைச்சு டூம்ல ஊத்தி நல்ல கிராண்ட் சக்சஸா அங்க பண்ணிருக்கோம். அது போக சிப்ஸ் கம்பெனிக்காரங்க பச்சாப்பாளையத்துல 100 CM சாணை எரிவாயு கலன், அது வந்து வேஸ்ட் ஆகிற அந்த நேந்திரங்காய் தோலும் உருளைக்கிழங்கு தோல் ஒரு நாளைக்கு 10 டன் கிடைக்குது. அதையும் வச்சு சாணத்தையும் பேசிக் வந்து சாணம் கரைச்சு ஊத்திடுறோம். அதுக்கு மேல அதை சாப் பண்ணி அதை போட்டு அதுல இருந்து கேஸ் வர வச்சு அவங்களுக்கு அது உபயோகப்படுத்த போறோம். அடுப்பு எரியறதுக்கு உபயோகப்படுத்த போறோம். அது பெரிய அளவுல அவங்களுக்கு மானியம் வந்து MNES மூலமா ரெடி பண்றோம். எவ்வளவு செலவாகுதோ அதுக்கு பாதி.
இது தவிர உங்க சங்கம் ஈடுபட்டுள்ள மற்ற செயல்பாடுகள்,
மற்ற செயல்பாடுகள் சொல்லும் போது நான் இந்த எனர்ஜியிலே திரும்பியும் வரேன். குயவர் குழுக்கள் வந்து எங்களுக்கு குப்பாண்டாம்பாளையம் தேவராயபுரத்துல 9 குழுக்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அதுல 2 இளைஞர் குழு, மிச்சதெல்லாம் பெண்கள் குழு. பெண்கள் குழுக்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து பேரூர்ல மண் எடுக்கிறதுக்கு சஜஷன் பண்ணி இப்ப சலுகை விலையில பாத்தீங்கன்னா எங்க எடுத்தாலும் அந்த மண் வந்து களிமண் வந்து பானை செய்யறதுக்கு, சட்டி பானை செய்யறதுக்கு அகல் விளக்கு. இப்ப அகல் விளக்கு 7.5 லட்சம் விளக்கு எங்க குழு பெண்கள் தான் செய்யறாங்க தொண்டாமுத்தூர்ல. அவங்க செய்யறதுக்கு அந்த மண் எடுக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அப்புறம் அந்த அகல் விளக்கு செய்யறாங்க, லோன் வாங்கி கொடுத்து அந்த நரசிபுரம் கார்பரேஷன் வங்கியில கடனுதவி சிறந்த முறையில இப்ப வந்து நபார்டு வங்கி மூலமா நாங்க கடனுதவி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த புகையில்லாத அடுப்பு 5,000 வீடுனா டபுள் ரெட்டை அடுப்பு பாத்துருப்பாங்க. TNA-யும் மேம்படுத்தப்பட்ட சூளா. இந்த ரெட்டை அடுப்பு சிமினி வந்து புகை போக்கிய கிளீன் பண்ண மாட்டாங்க. புகை போயிட்டே இருந்ததுன்னா குழல்ல வந்து அடைச்சிரும். அந்த குழலை மாசத்துக்கு ஒருக்க கிளீன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து விழிப்புணர்வு கொடுத்து புகையை சுவாசிச்சா ஆஸ்மா, ரத்த சோகை, கண் நோய் எல்லாம் வரும் அப்படிங்கறதுனால இதெல்லாம் பண்ணிருக்கோம். அப்புறம் சோலார் எனர்ஜி மலைவாழ் மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு சொல்லி அது நிறைய பண்ணிருக்கோம். திரும்பியும் பண்ணிட்டு வரோம். அதுல வந்து அவங்க விழிப்புணர்வு எப்படின்னா பேனல் அந்த சதுரமா பேப்பர் அந்த புக் மாதிரி இருக்கும், அந்த பிளேட்டை வந்து அவங்க அடிக்கடி தூசி படியாம தொடைக்கணும். தொடச்சு வச்சிருந்தாங்கன்னா நல்லா வந்து சோலார் லைட் கிடைக்கும். மழைக்காலங்கள்ல கூட இப்படி வெயில் இல்லாம இருக்கும்போது கூட அவங்களுக்கு லைட் வந்து எரியும். அதை அவங்களுக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொடுத்துருக்கோம் மானிய விலையில.
ரொம்ப முக்கியமானது சொன்னீங்க, மானிய விலை அப்படின்ட்டு. சரி, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன?
எதிர்காலத்துல வந்து தெரு தெருவா வந்து நம்ம என்ன பாக்குறோம், குப்பைகள் அதிகமா இருக்கு. அந்த குப்பைகளை மாற்று எரிசக்தி வளங்களா மாத்தணும். குப்பையில இருந்து மின்சாரம் சொல்றாங்க, மாற்று எரிசக்தி வளங்களா மாத்தணுங்கும் போது அதுக்கு வந்து அரசாங்கமும் ஒத்துழைக்கணும். ஒவ்வொரு வீடுகளில் உள்ள பெண்கள், இப்ப வந்து கம்ப்யூட்டர் யுகமாயி போச்சு, தூங்கி எந்திரிச்சா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஆக்குறதும் வீட்டுக்காரர் அவங்களும் சமைச்சிட்டு வீட்டை பூட்டு போட்டு ஓடுறதுமா இருக்கு. அதனால நாங்க ஒரு திட்டம் வச்சிருக்கோம், அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் போய் அவங்களுடைய வீடுகளில் ஒரு நாள் ஒன்னுக்கு எவ்வளவு வேஸ்டேஜ் மிஞ்சுதுன்னு கணக்கெடுத்து அதை கேஸ் பிளான்டா மாத்தணும், ஸ்ட்ரீட் லைட்டா போடணும். அந்த வேஸ்டேஜ அதுல போட்டு கேஸ் பிளான்ட்ல போடும்போது அவங்களுக்கு கிச்சனுக்கும் அடுப்புக்கு எரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் போட்டுக்கலாம், யாரையும் எதையும் எதிர்பார்க்க வேண்டியதில்ல, வீட்டுக்கு ஒரு லைட் எரிச்சுக்கலாம்னு ஒரு கணக்கு எடுத்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல அந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் மாடுகளுக்கு, ஆடு மாடுகளுக்கு தீவனம் இல்லாத ஒரு நிலை, எல்லா புண்ணாக்கு விலை ஏறி போச்சு, தவிடு விலை ஏறி போச்சு, பால் விலை 32 ரூபா ஆயிடுச்சு. அதை விட இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லயும் வேஸ்ட் ஆகக்கூடிய, இப்ப எங்க வீட்டு தெருவில் வந்து 100 வீடுகள்ல இந்த சத்துணவு கூடங்கள்ல வெளியே ஒரு வட்ட ட்ரம் வச்சு வேஸ்ட் ஆகிற ஃபுட் எல்லாம் மாட்டுக்கு போடுறாங்க. ஆடுகள் மாடுகள் எல்லாம் வந்து சாப்பிடுது, அது எங்க தெருவிலே வந்து பாக்கலாம். 10-20 மாடு படுத்து கிடக்கறத நீங்க அழகா பாக்கலாம். எல்லா வீடுகள்லயும் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய வெயிட் உள்ள பக்கெட் மாதிரி வச்சு அதுல வேஸ்ட் கஞ்சி சாப்பாடு அன்னன்னைக்கு வேஸ்ட் ஆனதை கொட்டிட்டோம்னா வந்து சாப்பிட்டு போயிருது. ஒருவேளை வந்து அது மாதிரி மக்கள் பண்ணாங்கன்னா டிச்சும் நிறையாது. பாலித்தீன் கவர்ல எந்த வேஸ்டையும் தயவு செஞ்சு கட்டி போடாதீங்க. அதை கட்டி போடும்போது 3வது நாள் என்ன ரியாக்ஷன், 4வது நாள், இதே இது 10 நாள் ஆயிடுச்சுன்னா மூளை காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், அப்புறம் வந்து பன்றி காய்ச்சல், எல்லா வியாதியும் போலியோ அட்டாக் கூட அந்த இது கிருமிகள்னாலதான் வருதுங்கிறது நாங்க கணக்கெடுத்திருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். தயவு செஞ்சு எந்த ஒரு சாப்பாட்டு பொருட்களையும் கவர்ல கெட்டி தூக்கி வீசாதீங்க. மாடுகள் சாப்பிட்டு மாடுகள் நிறைய கர்ப்பப்பையில அடைச்சு அது வந்து கண்ணுக்குட்டி போட முடியாம செத்த மாடுகள் எத்தனையோ, இதையெல்லாம் தயவு செஞ்சு மக்கள் கருத்துல வச்சு அந்த மாதிரி கெட்டி வீசுற வழக்கத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. நம்மள மாதிரி தான் அதுவும் ஒரு இதுன்னு சொல்லி நினைச்சு மத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்க பழகிக்கோங்க.
அதாவது ஒரு அருமையான கருத்து ஒண்ணு சொல்லிருக்கீங்க, பாலித்தீன் கவர்ல வந்து மிஞ்சி போன சாப்பாடை வந்து கட்டாதீங்க, சாப்பாடு மீதி இருந்துச்சுன்னா கால்நடைகளுக்கு கொடுங்க, வீட்டுல மிஞ்சி போன சாப்பாடு வேஸ்ட் எல்லாம் வந்து மாற்று எரிசக்தி பொருளா வந்து செய்து இப்ப உள்ள எனர்ஜி கிரைசிஸ்க்கு அது ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. மேடம், நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னால நீங்க வந்து சங்கீதம் முறையா பயின்றவர், நம்ம நேயர்களுக்காக ஒரு பாட்டு பாடிக்காமீங்களேன்.
நாங்க சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா கோயில்கள்ல மழை வர்றதுக்காக வர்ண ஜபம் பண்ணுவோம். அந்த வர்ண ஜபம் பண்றதுல ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த மழை பாட்டு. என்ன பாட்டுனா, வாசுதேவாவே வர்ண தேவாவே, இடி இடிக்க மழை பொழிய, இடிகரையில் தண்ணி வர, கருங்காத்தும் கார்மழையும் கலந்து வருகுதங்கே, செங்காத்தும் செம்மழையும் சேர்ந்து வருகுதங்கே, வாசுதேவாவே வர்ண தேவாவே, குட்ட நரஞ்சு வர குறியாட்டு சீதனங்க, மந்த நரஞ்சு வர பசுமாட்டு சீதனங்க, வாசுதேவாவே வர்ண தேவாவே. இன்னொரு பாட்டு பாடுவோம், அந்த பாட்டு 3 ஸ்டான்ஸா, அதுல ஒரு இது மட்டும் என்னோட நெஞ்ச தொட்ட இது. வட்டிலே மா கரைச்சு வாசலிலே கோலம் போட்டு, கோலோ கலையலியே கொள்ளமள பெய்யலியே. இந்த பாட்டு பாடும்போது அப்படியே கண்ணீர் வந்துரும். வந்திரங்கு வர்ண தேவான்னு சொல்லி பாடி முடிப்போம்.
ரொம்ப அருமையா பாடுனீங்க மேடம். உங்களுடைய கனவுகள் மெய்ப்பட நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் வாழ்த்துகிறோம் மேடம். அதுக்கு முன்னால உங்ககிட்ட யாராவது வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டாங்கன்னா உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லலாம்?
எனக்கு பயிற்சி வேணும்னு சொல்லி காளான் வளர்ப்பு பயிற்சி, மத்த இது ஏதாச்சும் கேன்டீன் வைக்கணும், டேபிள் கேன்டீன் வைக்கணும், ஃபிஷ் ஃப்ரை பண்றது, அந்த மாதிரி நிறைய பயிற்சி, மசாலா பவுடர் பயிற்சின்னு சொல்லிட்டு யாராவது என்னைய கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட போன் நம்பர் 8524 8 0 8004. திரும்ப தமிழ்ல சொல்றேன், 85 248 08 004. இதான் என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க எங்கிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம்.
நன்றி மேடம். வணக்கம்.
வணக்கம்.
பல சுய உதவிக் குழுக்களை திறம்பட வெற்றிகரமாக நடத்தி வரும் நர்ட் சொசைட்டியின் தலைவி சத்யஜோதி காமராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
உடன் உரையாடினார் என்கோமா.
நண்பர்களே, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. 107.4 பண்பலையில் கேட்கிறதோட இல்லாம உங்க கருத்துக்களை, உங்க விமர்சனங்களை நீங்க எங்களுக்கு பதிவு பண்ணலாம். தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. நம்ம நிகழ்ச்சிகள் வானில் உலா வருவதோடு மட்டுமல்லாம நம்ம இணையதளத்தில் இதை பதிவேற்றம் செய்யறோம். ஆக உலகத்தில் உள்ள தமிழ்கூர் நல்லுலக மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யறோம். அதையும் கேட்டு பயன்பெறுங்க.